தென்றல் ஜூன் 2011. சிறப்பு பார்வை பகுதியில் கௌசி ராமன் அவர்கள் எழுதியுள்ள ரமணர் நமக்கு அளித்த பாடம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஏப்ரல் 23, 2011 அன்று மில்டோஸில் உள்ள ஜெயின் கோவிலில் ரமணரின் 61வது ஆராதனை விழா கொண்டாடப்பட்டது. அதில் ரமணாசிரம தலைவர் வேசு, ரமணனின் சகோதரர்கள் கணேசன், மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்கள் ரமணர் முன்னிலையில் வளரும் பெயரு பெற்றவர்கள். மணி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ரமணாசிரமத்தின் நிர்வாகத்தில் பங்காற்றுகிறார். கணேசன் தத்துவத்தில் உயர்கல்வி பெற்று சில காலம் நிருபராக பணியாற்றிய பின் தம்மை ஆசிரம பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர். மவுண்டன் பாத் என்ற ஆசிரம பத்திரிகையின் நிர்வாக மற்றும் ஆசிரியர் குழுவில் பணி செய்தார். இவர் பல நாடுகளுக்கும் பயணம் செய்து பகவானின் உபதேசங்களை பகிர்ந்து வருகிறார். ஆராதனை விழாவில் கணேசன் அவர்கள் பேசியதின் சாரம்: நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் விடுமுறையில் ஆர்தர் ஆஸ்பர்னின் மகள் கிட்டி இங்கிலாந்திலிருந்து வந்து ஆசிரமத்தில் ஒரு மாதம் தங்குவார். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தன்னுடன் கேக் சாப்பிட அழைப்பாள். முட்டை வாசனை பிடிக்காததால் நான் மறுத்து விடுவேன். ஒரு வருடம் கிறிஸ்துமஸின் போது தானே செய்த முட்டையற்ற கேக்கை கிட்டி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். உடல்நலம் குன்றியிருந்த காரணத்தால் முருகனாரை ஆசிரமத்தில் அப்போது வைத்து கவனித்துக் கொண்டார்கள். நான் கிறிஸ்துமஸ் கேக்கை முருகனாருக்கு கொடுத்து சாப்பிட வேண்டினேன். அன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்பதை அறிந்தவுடன் முருகனார் கண்களில் கண்ணீர் தாரையாக விழுந்தது. கணேசா, உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று இயேசுநாதரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் அல்லவா? பகவான் ரமணருடைய பிறந்த தினத்தையும் அதே போல் ஒரு நாள் இவ்வுலகம் முழுதும் கொண்டாடப் போகிறது. சாதி இன மத வேறுபாடின்றி எல்லோரும் கொண்டாடப் போகிறார்கள். நான் இருந்து பார்க்க போவதில்லை, ஆனால் நீ பார்க்கத்தான் போகிறாய் என்று வாழ்த்தினார். ரமணரின் ஆராதனை விழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும், முக்கியமாக சிறுவர்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை நானும் அந்த நாளை பார்க்க போவதில்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றுதான் தோன்றுகிறது. பகவான் ரமணரின் சரித்திரம் அவருடைய உடல் தோன்றிய நாளிலிருந்து மறைந்த தினம் வரையிலானதன்று. ஆரம்பமும் முடிவுமற்ற அவருடைய கதை நம் ஒவ்வொருவரின் சுயசரிதியே ஆகும். நாம் அனைவருமே பிறப்பும் இறப்பும் அற்றவர்கள். இது பற்றித்தான் இன்று பேசப் போகிறோம். பகவான் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்த காலத்தில் ஒரு சில பக்தர்களே அவருடன் இருந்தார்கள். பல நாட்கள் உணவே கிடையாது, சில நாள் பிட்சையில் கிடைத்த அளவுதான் உணவு. என்றாவது ஒரு நாள் பகவானின் அன்னை சிறிது அளவு சமைப்பார். குஞ்சு சுவாமி முதலான பக்தர்களே 19-20 வயது இளைஞர்கள், பிட்சையில் கிடைக்கும் உணவு போதாது. ஒரு நாள் வசதி மிகுந்த ஈசானிய மடத்தில் திருஞான சம்பந்தரின் ஆராதனை விழா நடக்கப் போகிறது என்று அறிந்த பக்தர்கள் மலையிலிருந்து இறங்கி ஈசானிய மடத்துக்கு போக தயாராகி கொண்டிருந்தனர். ரமணரிடம் அது பற்றி கூறினார்கள். உடனே ரமணர், ஒரு ஞானியின் ஆராதனை நாளை எப்படி கொண்டாடுவீர்கள் என்று கேட்டார். சம்பந்தரின் சிலைக்கு பூசை தீபாராதனை செய்த பின் அருமையான விருந்து கிடைக்கும் என்றார்கள். இதை கேட்ட பகவான் குஞ்சு சுவாமியிடம் தேவார புத்தகத்தை எடுத்து வருமாறு பணித்தார். குருவும் சீடர்களுமாக அமர்ந்து நூற்றுக்கணக்கான தேவார பதிகங்களை படித்தனர். பிறப்பும் இறப்பும் கடந்த ஒரு ஞானியின் பிறந்த தினத்தையோ ஜெயந்தி, மறைந்த தினத்தையோ ஆராதனை. கொண்டாடுவது எப்படி என்றால், அவரது உபதேசங்களை நினைவு கூறுவதன் மூலமே. அவர் எப்படி வாழ்ந்தார், என்னென்ன உபதேசித்தார் என்பவற்றை நினைவு கொள்ள வேண்டும் என்றார் ரமணர். ஞானி என்பவர் அறியாமையை போக்குபவர், முனிவர் என்பவர் மன அழுக்கை களைபவர், குருவோ அஞ்ஞான இருளை அகற்றுபவர், பகவான் ரமணரோ இம்மூன்றும் ஒன்றிணைந்தவர். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூர்ந்து பின்பற்றத்தக்கதாகும். குரு அகற்றும் அஞ்ஞான இருள் யாது? நான் இவ்வுடலே என்று எண்ணுகிற அறியாமையே அஞ்ஞானமாகும். அதனை நீக்கி நான் யார் என்ற வினா மூலம் நம்மை நாமாக உணர்ந்து வாழ வழிகாட்டியவர் பகவான் ரமணன். ஞான திரள் உரு என்று ஞான சம்பந்த பெருமானாலும், சிவந்த மலை என்று பால் பிரண்டனாலும் அழைக்கப்பட்ட அருணாச்சல சுடரே ரமணராக அவதரித்தது. அது நெருப்பு மலை என்று அழைக்கப்பட்டு வெளித்தோற்றத்திற்கு கல்லாலும் மண்ணாலும் ஆன மலைபோல் தோற்றம் அளித்தாலும் அது தூய ஞானத்தின் புறத் தோற்றமே. அருணாச்சலத்திடம் வந்த எவரும் அதை பிரிந்தது கிடையாது. அதன் ஈர்ப்பு சக்தி அத்தகையது. தன்னிடம் வருபவரை தன் போலவே ஞானம் உருவாக்கும் தன்மை உடையது அருணாச்சலம். அருணாச்சலம் என்றால் அருண பிளஸ் அச்சலம் என்பது பொருள். அருணை என்றால் இருப்பு, நமது இருப்பு அல்லது உயிர்ப்பே அருணாச்சலம். நாம் இவ்வுடலன்று என்று அறியும் போது உணரும் இருப்பே அருணம். அச்சலம் என்றால் அசையாதது, மலை. எனவே வெளியே அருணாச்சலமாக தெரிவது உண்மையில் நம் ஆன்ம ஒளியே. பகவானை சுமந்த காலத்தில் அழகம்மாள் உடலில் மிகுந்த வெப்பத்தை உணர்ந்ததால் வேப்பிலை வில்வ இலைகளை அரைத்து பூசி வெப்பத்தை தணிக்க வேண்டி இருந்தது. பிரசவம் பார்த்த மருத்துவ பெண்மணியோ பிறவிலேயே கண் பார்வையற்றவர். குழந்தை பிறந்ததும் தன் வாழ்வில் முதன் முறையாகவும் கடைசி முறையாகவும் ஒரு அற்புத ஒளியினை கண்டார். 16 வயதில் ரமணனின் மரண அனுபவத்தின் போது அவரது மனோமயமான உடல் எரிந்து அழிந்து போனது. எஞ்சியிருந்தது அருணாச்சலமே. பிறந்தது முதல் அருணாச்சலா என்ற ஒலி அவர் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. பகவான் திருக்கோவிலூரை அடைந்த போதும் கோவிலில் ஒரு மாபெரும் ஒளியை கண்டார். அவர் தம் மனித உடலை நீங்கிய போதும் வானத்தில் எரி நட்சத்திரம் போல் தோன்றிய அற்புத ஒளியை பற்றி அமெரிக்க நிருபர்களும் லைஃப் பத்திரிகையின் புகைப்படக்காரராகிய காத்திய பிரசான் போன்றோரும் வியந்து எழுதினார்கள். அன்றிரவே இது பற்றிய தகவல் BBC வெளியானது. அந்த அற்புத ஒளியை நானும் பார்த்திருக்கிறேன். இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் மூலம் ஞான சுடராகிய அருணாச்சலமே மனித உருத்தரித்து நம்மிடையே ரமண பகவானாக உலவி அருள் செய்தது என்பது தெரிய வருகிறது. ஒளிவு மறைவின்றி நம்மை உள்ளபடி பிரதிபலித்து விளக்கி காட்டும் கண்ணாடியைப் போல் நம் உண்மையான இருப்பை தம் மௌனத்தினால் விளக்கம் காட்டிய ஞான கண்ணாடிதான் பகவான் ரமணர். 400 மேற்பட்ட பக்தர்களை சந்தித்து அவர்களுடனான பகவானின் அனுபவங்கள் குறித்து நான் விவாதித்திருக்கிறேன். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை வேறுபட்டாலும் பகவான் உங்களை பார்த்தபொழுது உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற ஒரு கேள்விக்கு மட்டும் அவர்களின் பதிலில் வேறுபாடு இருந்ததே இல்லை. அதற்கு முன் அனுபவித்திராத ஒரு ஆனந்த நிலையை அனுபவித்தேன் என்பதுதான் அனைவரது பதிலும். ஆணோ பெண்ணோ இந்தியரோ வெளிநாட்டவரோ சிறியவரோ பெரியவரோ இந்துவோ அல்லாதவரோ யாராக இருந்தாலும் எல்லோரும் இதே அனுபவத்தை தான் கூறினார்கள். முதன்முறையாக பால் பிரண்டன் 36 பக்கங்களுக்கு கேள்விகள் தயாரித்துக் கொண்டு ஒரு மொழிபெயர்ப்பாளருடன் பகவானை தரிசிக்க வந்தபோது பகவானை பார்த்தவுடன் ஒரு கேள்வியும் எழாமல் 1.5 மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார். மதிய உணவு இடைவெளியின் போது மொழிபெயர்ப்பாளர் வேலு சுப்பிரமணிய ஐயர் 36 பக்கம் தயாரித்தும் ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை என்று வினவிதற்கு தேவை எழவில்லை, என்னுடைய எல்லா சந்தேகங்களும் பகவானுடைய ஒரே பார்வையில் தெளிந்தன என்று அவர் பதிலளித்தார். இதனால் தான் பகவானை நமது அந்தராத்மாவை பிரதிபலிக்கும் ஞான கண்ணாடி என்கின்றேன். நான் என் 23 வயதில் ஆசிரமத்துக்கு சென்ற போது அங்கிருந்த அனைவரும் குருவிடம் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றார்கள். நானும் தேவராஜ முதலியாரிடம் முழு நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டேன். முதலியார் பகவானின் பக்தர்களில் மிகச் சிறந்தவரும் புகழ்பெற்ற வக்கீலும் பகவானின் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை கொண்டவரும் ஆவார். அவர் கூறினார், பகவான் என்னிடத்தில் ஒரு வெள்ளைக்காகம் பறக்கிறது என்று கூறினார். ஆனால் என் கண்களுக்கு ஒரு வெள்ளைக்காகம் தான் தெரியும். இவர் என்ன சொல்கிறார்? காகம் வெள்ளையாகவும் இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்ற எண்ணம் என் மனதில் எழவே எழாது. பகவான் வார்த்தைக்கு அதன் அர்த்தம் மனதில் கிரகிக்கப்படுவதற்கும் இடையில் எண்ணங்கள் எழுவதற்கும் இடமே இல்லாமல் போவதுதான் முழு நம்பிக்கை. முழு நம்பிக்கை என்பது என்னவென்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன். முழு நம்பிக்கை உள்ள இடத்தில் நீ என்பது இல்லை. நீ என்பது யார்? நான் ஒரு மருத்துவன், நான் ஒரு பொறியாளன், காகம் கருப்பு போன்ற கருத்துக்களின் அல்லது எண்ணங்களின் தொகுப்பு தான் நீ. அத்தகைய கருத்துகள் கற்பிதங்கள் இல்லாத இடத்தில்தான் முழு நம்பிக்கை இருக்கும். பகவத்கீதை உபநிடதங்கள் எல்லாம் நீ உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சத்தியமாகிய அழிவற்ற பொருள் என்று சொல்வதை பலமுறை படித்தும் கேட்டும் அது சரியாக புரிந்து கொள்ளாமல் நம் உடல்தான் நாம் என்கிற தவறான நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதால் உள்ளே முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு மனித உடலையே தாங்கி வந்தால்தான் அதன் மூலம் நாம் நம்மை பற்றிய உண்மையை புரிந்து கொள்வோம் என்று அருணாச்சலமாகிய ஞான சுடர் ரமண உருவில் நம்மை பற்றிய உண்மையை தானே வாழ்ந்து காட்டி நமக்கும் உபதேசித்தது. இவ்வுடலை நீ என்று எண்ணாமல் உனக்குள் உன்னை யார் என்று விசாரித்து அறி. எதிர்பார்ப்பு ஏதுமில்லாமல் ஆழ்ந்த தியானம் செய்வாயேல் உன்னை பற்றிய உண்மை தன்னைத்தானே உணர்த்தும். இது உண்மை என்று ரமணர் உபதேசிக்கிறார். முருகனார் ஒருமுறை ஆசிரமத்தில் நுழைந்த போது வேறு யாரும் இல்லை. 5 முதல் 11 வயது வரையிலான 10 சிறுவர்கள் பகவானுடன் அமர்ந்திருந்தனர். பகவான் அவர்களிடம் உபதேச சாரத்தை விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சிறுவர்களும் அவர் முகத்தையே பார்த்தவாறு கவனித்து கேட்டுக் கொண்டிருந்தனர். பகவான் முடித்ததும் முருகனார், பகவானே, உபதேச சாரத்தின் ஒரே ஒரு செய்யுளையே எங்களால் புரிந்து கொள்ள இயலாத போது இச்சிறுவர்களுக்கு என்ன புரியும் என்று கேட்க, பகவான், புரிந்து கொள்வது என்பது வெறும் புத்தியை பொறுத்த அறிவு மாத்திரம் தானா? நாம் சொன்னதை அவர்கள் மனதில் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுள் இருந்து வேலை செய்யும் என்று பதிலுறுத்தார். நாம் தேவையற்ற நினைப்புகளால் நமது சக்தியை வீணாக்குகிறோம். ஆனால் பல சமயங்களில் புத்தகம் படிக்கும் போதோ பாட்டு கேட்கும் போதோ சமைக்கும் போதோ என்ன அலைகள் இல்லாத சலனமற்ற நிலையில் இருக்கிறோம். கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பற்றிய எண்ணங்கள் எழாத இருப்பு நிலையே நம் சொரூப உண்மை. நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகுத்தறிவையும் கடந்த மௌனமே நமது இருப்பு நிலை. எந்தவித பாகுபாடும் அறியாத அந்த மௌனம்தான் நமது உண்மையான சொரூபம். அதுதான் அருணாச்சலம். பகவான் அன்றைக்கு குஞ்சு சுவாமியிடம் ஈசானிய மடத்திற்கு போய் விருந்து சாப்பிடாதே என்று கூறவில்லை. அத்துடன் சம்பந்தரின் வாக்குகளையும் நினைவுகொள் என்றுதான் கூறினார். அதுபோல நாமும் பகவான் ஆராதனையாகி இன்று மதிய விருந்து சாப்பிடுவதுடன் அவரது அறிவுரைகளையும் நினைவு கூறுவது முக்கியம். கல்லூரியின் தத்துவம் படித்து அரசாங்கத்தில் பெரிய பதவி வகித்த சிவப்பிரகாசம் பிள்ளை பகவானை பற்றி பலரும் அறிந்திராத காலத்தில் கல்லூரி நாட்கள் முதலே தமது நெஞ்சில் இருந்த நான் யார், முக்தி அடைவது எப்படி முதலான கேள்விகளை கேட்க பகவான் அவருக்கு விடாமல் மனதை உள்முகமாக திருப்பி விசாரித்து தன்னைத்தான் அறிவதுதான் முக்தி என்று எளிமையாக சொன்னாரை அன்றி அறிவுபூர்வமான விளக்கம் ஏதும் தரவில்லை. இது ஏன் என்று எனக்கு எப்போதும் வியப்பாகவே இருக்கும். ஞானிகளின் வாக்குகளை அறிவு கொண்டு புரிந்து கொள்வதை விடுத்து அனுபவபூர்வமாக உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்போது அதற்கென்று தனியாக விளக்கம் தேவையில்லை. விளக்கம் அனுபவமாகி விடாது. தண்ணீர் என்ற சொல் தண்ணீர் ஆகிவிடாது. கடவுள் என்று பேசுகிறோமே தவிர கடவுளை நாம் அனுபவத்தில் உணர்ந்ததில்லை. பகவானின் வார்த்தைகளை விடாமல் பற்றி கொள்ள நாம் கடவுளின் சொரூபமே என்பதை அனுபவத்தில் காணலாம். எளிய சத்துள்ள அளவான உணவு, நன்னடத்தை போன்ற சாத்வீகமான பழக்கங்கள் மன தூய்மைக்கு ஏதுவானவை. மன தூய்மை ஆத்ம விசாரத்துக்கு ஏதுவாகும். மனம் என்பது என்ன என்பதை விளக்கியவர் பகவான். இந்த தேகத்தில் நான் என்று எது எழுதுகிறதோ அதுவே மனம். நான் என்கிற உணர்வு நமது இருப்பின் மையமாகிய இருதயத்திலிருந்து எழுகிறது. நான் யார் என்று விசாரிப்பதன் மூலம் மனம் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உள்முகமாக திரும்புகிறது, உண்மையை உணர்கிறது, அமைதியில் ஆழ்கிறது. அந்த அமைதியே உங்கள் உண்மை சுரூபம். சூரியனை போன்ற ஆத்மா வாழ்க்கை நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படாதது. எப்படி ஒரு அறிவாளி தகிக்கும் வெயிலை தவிர்க்கும் பொருட்டு நிழலை விட்டு அகலமாட்டானோ அதுபோல் வெளியுலக விகாரங்களை விடுத்து உள்முகமாக திரும்பி தன்னில் நிலைத்திருப்பதே ஆத்ம விசாரம். மனம் அடங்கி ஆத்மாவில் ஒன்றுவதே ஆன்ம விடுதலை அல்லது முக்தி ஆகும். அந்த உண்மை ஒளியை நாம் தரிசிக்க உதவுவது பகவான் அளித்த நான் யார் என்னும் ஆத்ம விசாரணையாகும். இக்கேள்விகளுக்கு பதில் என்று ஒன்றும் கிடையாது. நான் யார் என விசாரித்த கவனத்தை உட்பக்கம் திருப்பி ஆழ்ந்த அமைதியில் எப்போதும் திளைத்திருப்பதே ரமணர் நமக்கு அளித்த பாடம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.